ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் 4-5 வசனங்களை நான் படிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவன் எங்க குடியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜீவனுள்ள தேவன், உலகத்தை படைத்த தேவன் எங்க குடியிருக்கிறாரு? எல்லா மதங்கள் அவங்க சொல்லிக்கிறது எங்களிடத்துல தான் தேவன் குடியிருக்கிறார் அப்படின்னு. இந்த உலகத்தில் இருக்கிற சகல மதங்களையும் நம்ம பார்த்தோம்னா, எல்லா மதங்களும் ஒரு வெளிப்பிரகாரமான காரியங்களில் தான் முக்கியத்துவம் செலுத்துறது. நீங்கள் பார்க்கலாம், வெளிப்பிரகாரமான காரியம் எல்லா பொய் மதங்களில் அதை தான் பார்க்கலாம். வெளிப்பிரகாரமான காரியம் தட் அப்பீல்ஸ் டு சென்சஸ்ன்னுவாங்க, நம்ம உணர்வுகளுக்கு அப்பீல் பண்ணக்கூடிய காரியங்களை தான் வச்சு, சொரூபங்களா இருக்கலாம், விக்கிரகங்களா இருக்கலாம், இல்ல பலவிதமான படங்கள், பெரிய கட்டடங்கள், பெரிய மாளிகைகள் இல்லைங்களா, ஆசாரியர் பெரிய ட்ரெஸ்ஸை போட்டு பெரிய அங்கியை போட்டு எல்லாம் சென்சஸுக்கு, மனுஷர் கண்களுக்கு கைகளுக்கு உணர்வுகளுக்கு அப்பீல் பண்ற மாதிரி தான் எல்லா பொய் மதங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி மதத்தினால எந்த ஆவிக்குரிய வளர்ச்சியோ சரி பரிசுத்தமோ ஏற்பட முடியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு மேல் பார்வையான வெளிப்பிரகாரமான மதத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி வர முடியாது, ஹோலினஸ் வர முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யூதர்களும் பழைய ஏற்பாடுல, யூதர்களை எடுத்து பார்த்தாவே அவங்க வந்து அவங்களுடைய ஆலயம், அவங்களுடைய அவங்களுக்கு இருந்த மூணு முக்கியத்துவம், அவங்க மதத்துல இருந்த மூணு முக்கியமான காரியம், ஒன்னு ஆலயமா இருந்துச்சு, இன்னொன்னு ஆசாரியர்கள், இன்னொன்னு பலிகளா இருந்துச்சு. இப்படி இருக்கிற ஒரு பொய் மதம் நிறைஞ்சிருக்கிற உலகத்துல வந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மொட்டையா, சாதாரணமா, வெறுமையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒண்ணுமே இல்லை, அவங்கக்கிட்ட எந்த விதமான ஆலயம் இருக்கல, பலிபீடம் வைக்கல, மனுஷ உணர்வுகளுக்கு அப்பீல் பண்ற மாதிரி அவங்க ஒண்ணுமே வைக்கல, வெளிப்பிரகாரமான எந்த ஷோவும் இல்ல. ஆனா அந்த கூட்டம் உலகத்தையே தலகீழா மாத்திருச்சு. ஒரு கூட்டம் எழும்புச்சு, அந்த கூட்டம் தான். ஏன் அந்த கூட்டம் அப்படி மாத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் அவங்களுக்கு மத்தியில தான் வாசமா இருந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சபை, உண்மையான சபை. அந்த சபை இந்த சரித்திரத்துல ரொம்ப வினோதமா வந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா வந்துச்சு. இயேசுவே சொன்னாரு, நான் ஒரு சபையை கட்ட போறேன். அந்த சபை தான் உண்மையோடு ஆவியோடு தேவனை ஆராதிக்க போகுது. அந்த சபை தான் ஆராதிக்க போகுது. அந்த சபை ஒன்று வரப்போகுது. அது அப்போஸ்தலர்களை ஆரம்பம் ஆகி அந்த சபை பார்த்தீங்கன்னா, அவங்க அறிவிச்சது, காலாகாலமாக அவங்க அறிவிச்சது, எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. பார்க்கறதுக்கு மனுஷ உலக பார்வைக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையான ஆலயம் எங்ககிட்ட தான் இருக்குது. உண்மையான ஆசாரியர்கள் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. உண்மையான பலிகள் எங்ககிட்ட தான் இருக்கு. எங்கப்பா இருக்குதுன்னா, மிக உயர்ந்த நிலைமையில, மிக மிக சிறந்த முழுமையான நிலைமையில எங்களுக்கு மத்தியில தான் இருக்கிறது. அது எங்க? விசுவாசம் உள்ள கூட்டமா இருக்கிறதுனால, விசுவாசத்தினாலே அதெல்லாம் எங்களுக்கு மத்தியில இருக்கிறது அப்படின்னு அவங்க உலகத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதான் புதிய ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடுனுடைய மெசேஜ் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சபை அது ஒன்றும் இல்லை மாதிரி தெரிஞ்சாலும் உலகத்துக்கு, ஆனால் அந்த சபையில தான் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு. அது முழுமையடைந்த நிலையில அந்த சபை விசுவாசிகளால் கட்டப்படுகிற சபைனால இருக்கிறதுனால, அது விசுவாச கண்களால் தான் அவங்க பார்த்து உணர்ந்து அதை அனுபவிக்க முடியும். ஆகவே பேதுரு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை நமக்கு எடுத்து காமிச்சிட்டு வர்றார். அவர்கிட்ட வருகிறவர்களாகிய நீங்கள், எல்லோருக்கும் இல்லை இந்த ஸ்லாக்கியம், அவர்கிட்ட வருகிறவர்கள். நீங்க எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கிறீங்கன்னா, கடவுளுடைய குடி, கடவுள் குடியிருக்கிற கோயிலா நீங்க மாறிட்டீங்க. God dwells among you. அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கடவுளுடைய கோயில், நீங்களே தேவனுடைய ஆலயம். அந்த அளவுக்கு கடவுளோடு நீங்க நெருங்கி இருக்கிறீங்க. ரெண்டாவது, கடவுளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா கடவுள்கிட்ட டைரக்டா ஃபுல் ஆக்சஸ் கடவுளுக்கு உங்களுக்கு இருக்கு. கடவுளுக்கும் உங்களுக்கும் நேராக கடவுள்கிட்ட போகலாம், இயேசு கிறிஸ்து மூலமாய் நேராக போகலாம். நீங்க கடவுள்கிட்ட ஆசாரியர்களா இருக்கிறீங்க, அடுத்ததாக பலிகளா இருக்கிறீங்க அப்படின்னு பெரிய இதெல்லாம் பெரிய கான்செப்ட்ஸ்னுவாங்க. பேதுரு வந்து ஒரு ஒரு மூச்சு விடுறதுக்குள்ள மாத்தி மாத்திட்டு போறார். ரொம்ப பெரிய விஷயங்க, பரிசுத்த ஆலயமா இருக்கிறீங்க, ஆசாரியரா இருக்கிறீங்க, பலிகளா இருக்கிறீங்கன்னு ஒரே வசனத்துல அவர் முடிக்கிறார். ஆனா பெரிய சத்தியங்கள் இதெல்லாம். நம்ம கண்ணை மூடி தொடங்கறதுக்குள்ள திடீர்னு இன்னொரு ஒரு என்ன நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்னப்பா பிலிம் காட்டுறிய அப்படின்ற மாதிரி பேதுரு வந்து ஒரு பிலிம் ஒரு பிலிம் ஒரு பிலிமா காமிச்சுட்டு போறாரு. நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஆவிக்குரிய பிலிமா காமிச்சுட்டு போறாரு. கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் ஒரு ஆசாரியருடைய ஏழு தன்மைகள். எவ்வளவு பெரிய ஸ்தானம் ஒரு ஆசாரியர் ஸ்தானம், பழைய ஏற்பாடுல மாத்திரம் இல்ல, நான் சொன்ன நித்தியத்திலையும் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க போறது ஒரு பிரீஸ்ட் தான். பரலோகத்துல இருக்கிறவங்க அதை பார்த்து துதிச்சாங்க. நம்ம பாக்குறோம் ஏன் இப்போ நம்ம இந்த வசனத்துல கடைசியாக இந்த வாரம் இந்த வசனத்தை முடிச்சிட போறோம். இந்த வசனத்துல கடைசியாக என்ன பாக்குறோம், நம்மளை ஏன் ஆண்டவர் ஆலயமா மாத்தி இருக்கிறாரு, ஆசாரியரா மாத்தி இருக்கிறாரு. ஒரு ஆலயத்துல என்ன நடக்கும், ஒரு ஆசாரியர் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த வசனம் பதில் கொடுக்குது பாருங்களேன். ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், அதான் டெம்பிள், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எதற்காக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்ன சொல்லுது அந்த வசனம், எதற்காக நம்ம கட்டப்பட்டு வருகிறோம், கட்டப்பட்டு
தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி.
அதுதான் பர்பஸ். நம்மள கடவுளுடைய ஆலயமா ஏன் மாத்தினாரு, நம்மளை ஆசாரியர்களா ஏன் மாத்தினாரு, நாம் அதெல்லாம் மாறிட்டு தேவனுக்கு பிரியமான பலிகளை நாம் செலுத்தும்படியாக. தட் இஸ் த பர்பஸ், புரியுதுங்களா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், பலிகளை நாம் செலுத்தும்படியாக. அதுதான் பர்பஸா பார்க்கிறோம். ஒரு ஆசாரியன், ஒரு ஆசாரியன் என்ன செய்யறான், உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாடுல நம்ம பலிகளை செலுத்தும், பலிகளை செலுத்தும். பழைய ஏற்பாடுல வந்து பல விதமான மிருகங்களை கொண்டு வந்து பலிகளா கொடுத்தாங்க. ஆனா இயேசு அந்த பல மிருகங்களுக்கு வந்து இயேசு வந்து ஒரு பரிபூர்ணமா பரிகார பலியாக அவர் மறிச்சிட்டதுனால அதெல்லாம் முடிஞ்சிருந்தாலும், இது ஒரு வித்தியாசமான பலிகளை பத்தி பேசுறாரு. நம்ம ஆவிக்குரிய ஆசாரிகள் ஆனதுனால நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இங்கிலீஷ்ல வித் கிரேட் பிரிவிலேஜ் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னுவாங்க. அதாவது பெரிய ஸ்லாக்கியத்தோடு நமக்கு பெரிய பொறுப்பும் வந்து சேருது. இவ்வளவு பெரிய பொறுப்பு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருக்கு. என்ன, ஆவிக்கேற்ற தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பலிகள் என்ன, தேவனுக்கு பிரியமான பலிகள், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பலிகளும் தேவனுக்கு பிரியமா இருக்குல்ல. சில பேர் செலுத்தின பழுதற்ற ஸ்பாட்லெஸ் பலியை செலுத்தணும் கடவுளுக்கு, சில பேர் செலுத்தின பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. போன வாரம் உதாரணத்துக்கு பார்த்தோம் ஆரோனுடைய பிள்ளைகள், அவங்க செலுத்தின பலியை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஸ்பாட்லயே அவங்கள அடிச்சு சாவடிச்சதை பார்க்கிறோம். காயின் செலுத்தின பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல இல்லைங்களா. சவுல் செலுத்தின பலி அவங்க சந்ததியே சபிச்சு விட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த மாதிரி பலிகளை, தேவனுக்கு பிரியமான பலிகளை. பாருங்களேன் மூணு விஷயம் இந்த வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, முதலாவது பலிகளை செலுத்தணும், அது எப்படி செலுத்தணும், அவர் மூலமாய். அவர் மூலமாய்னா
இயேசு கிறிஸ்து மூலமாய்,
இயேசு கிறிஸ்து மூலமாய். அதாவது நம்ம பலிகள் யார் மூலமா செலுத்தணும், இயேசு கிறிஸ்து அவர் மத்தியஸ்தரா இருந்து அவருடைய நாமத்துல கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பலிகளை செலுத்தணும். இரண்டாவதாக
தேவனுக்கு
அந்த பலிகள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். மூணாவதாக அது ஆவிக்குரிய பலிகளா இருக்கணும். இந்த மூணு காரியத்தை நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஒன்னு இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்தணும், தேவனுக்கு பிரியமான விதத்துல செலுத்தணும், அது ஆவிக்குரிய பலிகளா இருக்கணும். ஆகவே இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒரு ஆசாரியனாக இதுதான் நம்மளுடைய கடமை, இதுதான் நம்மளுடைய ஸ்லாக்கியன்னும் போது நமக்கு உடனே என்ன கேள்வி வரணும், என்ன பலியை நான் செலுத்த வேண்டும் இருக்கணும் இல்லையா. சரி, கடவுளின் ஆசாரியனா பண்ணிட்டாரு, ஆலயமா பண்ணிட்டாரு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நான் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். என்ன பலிகளை நான் செலுத்த வேண்டும் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு காரியத்தை நான் சொல்ல போறேன் இன்னைக்கு. என்ன பலிகளை நான் செலுத்தணும், அதை எந்த விதத்துல எந்த மனநிலைமையில நான் செலுத்தணும், இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்ப்போம். என்ன பலிகள், ஒரு அஞ்சு பலிகளை பத்தி நான் சொல்ல போறேன். புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிற ஆவிக்கேற்ற பலிகள், அஞ்சு பலிகள். முதலாவது ரோமர் 12 நம்ம எடுக்குவோம். ரோமன்ஸ் 12 படிங்க அந்த வசனத்தை, முதலாவது வசனம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நாம் ஆசாரியர்களாக தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். பவுல் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரர்களே, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. தேவனுடைய இரக்கங்கள்னா என்ன? அவர் 12 அதிகாரத்துல சொல்றாரு, 1-11 அதிகாரம் வரைக்கும் அந்த இரக்கங்களை பத்தி தான் அவர் பேசிட்டு வந்தார். எவ்வளோ பெரிய இரக்கங்கள், தேவன் ஒரு பாவியா இருந்த, சீரழிந்து கொண்டு இருந்த, நரகத்துக்கு போற நமக்கு தேவன் காண்பித்திருக்கிற மாபெரும் இரக்கங்கள், அதை பத்தி விவரிச்சுட்டு வந்தார். அந்த இரக்கங்களை முன்னிட்டு ஒன்னு காஸ்பல் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். காஸ்பல் ஆரம்பத்துல நமக்கு ஒண்ணுமே செய்ய சொல்றது இல்ல, தெரியுங்களா? அதாங்க காஸ்பல், அதான் குட் நியூஸ். என்ன காஸ்பல் வந்து, கடவுள் என்ன செஞ்சார் நமக்காகன்னு சொல்றதுதான் குட் நியூஸ். அது ஒண்ணுமே நமக்கு செய்ய சொல்றது இல்ல, பாருங்களேன், அதான் குட் நியூஸ். See what God has done. அதை பார்த்து அதை உணர்ந்த மனுஷன் இயற்கையா பதில் கொடுக்க வேண்டியதான் கடமையா நம்ம கிட்ட காஸ்பல் கேட்கறது. இவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் உனக்கு செஞ்சிருக்கும் போது வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? அதான் சொல்றது. நான் என்ன செய்யறதுனே தெரியலையே போது தான் நமக்கு சொல்றது, இதை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி. காஸ்பல்ல இவ்வளவு பெரிய காரியம், தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு செஞ்சிருக்கும் போது. பேதுரு வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா, தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு உன்னை ஆசாரியனா மாத்தி இருக்கும் போது நீ என்ன செய்யணும், ஆவிக்குரிய பலிகளை நீ செலுத்தணும்னு கடவுள் சொல்லி இருக்கும் போது அது எங்க ஆரம்பிக்குது, எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த வசனத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது ஆசாரிய வேலை எங்க ஆரம்பிக்குது? ஒரு ஆசாரியுடைய வேலை கடவுளை ஆராதிக்கிற வேலை. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதலாவது நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் ஜீவ பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய முதல் பலி அதான், அந்த ஆவிக்குரிய பலி. ஆவிக்குரிய பலி ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடுல பலவிதமான பலிகள் இருந்துச்சு. ஒரு சில பலியினுடைய குரூப்புக்கு என்னன்னா, பாவ நிவாரண பலி இல்லைன்னா பாவ பரிகார பலி. இன்னும் சில பலிகள் வந்து தேங்க்ஸ் கிவிங் சாக்ரிஃபைசஸ், நன்றி கேட்ட பலி. இங்க வந்து நமக்கு செலுத்த சொல்றது வந்து பாவ நிவாரண பலி இல்லை, அதுதான் இயேசு செலுத்தி முடிச்சுட்டாரு, அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். அதுதான் இயேசு செலுத்தி முடிச்சாச்சு. அதை செலுத்தினது இயேசுக்கு, நம்ம செலுத்த வேண்டிய நன்றி பலியத்தான் இங்க சொல்லப்படுது. அது எப்படி, எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? உங்களுடைய சரீரங்களை, உங்களுடைய சரீரங்களை அப்படின்னு அது பார்த்த உடனே நமக்கு என்ன வருது, என்னுடைய சரீரமா? நம்மளாம் யோசிச்சு பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல ஒரு பலி கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எங்கா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், ஒரு குறை இருக்க கூடாது. நம்முடைய சரீரம் அப்படியா இருக்குது, ஓவர் வெயிட்டு, வெயிட்டு சரியில்லை, பலவிதமான வியாதிகள், பலவிதமான, அங்க இடுப்பு வலிக்குது, இங்க முதுகு வலிக்குது, அங்க எந்திரிச்சா வலிக்குது, இங்க பார்த்தா சுகர் கண்ட்ரோல்ல இல்லை, அங்க பார்த்தா அது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், அந்த மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு அந்த பலி, அதை போய் என்ன சொல்றாரு, பலியா செலுத்த சொல்றாரு. இது ஓகேவா, என்ன யூஸ் என் பாடி நம்ம நினைக்க வருது. அதை நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது தப்பு, அப்படி யோசிக்க கூடாது. அவர் சரீரத்தை பலியா செலுத்தணும்னு போது நம்மளுடைய பாவ நிவாரண பலியை செலுத்த சொல்லல. பாவ நிவாரண பலி வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், அதை செலுத்த சொல்லல. அவர் என்ன செலுத்த சொல்றாரு, ஒரு நன்றி பலியாக, நன்றி பலியாக, நன்றி பலியாக. அது மாத்திரம் இல்ல, சரீரத்தை செலுத்தின போது நம்ம பாடி அவரு செலுத்த சொல்ல, ரொம்ப அப்படியே பெரிய ஒன்று எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பெரிய மாடல் மாதிரி உன் பாடியை வச்சுட்டு அந்த பாடி ஆண்டவர் கொடுன்னு சொல்ல வரல. நம்ம பாடி செய்கிற செயல் அதைத்தான் ஆண்டவர் ஒருபோதும் நம்ம பாடியில இம்ப்ரெஸ் ஆகுறதில்லை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு வந்து சிலுவையில தொங்கும் போது அழகும் இல்லை, நல்லாவே இல்லை அவர் பார்க்கறதுக்கு. ஆனா அப்பதான் ரொம்ப அழகா அவர் இருந்தார். ஏன், அவர் செஞ்ச காரியம், அப்பேற்பட்ட காரியம். அதனால தான் ஆண்டவர் நம்ம பாடி எவ்வளவு அழகா இருக்கு அதுல அவர் இம்ப்ரெஸ்டா இல்ல, அந்த பாடி என்ன செய்யுது அதுல தான் அவர் பிரியமா இருக்கிறார். அது நல்லாவே இல்லாம இருக்கலாம் பாடி, ஆனா அது என்ன செய்யுது அதை பார்த்து தான் அவர் பிரியப்படுறாரு. அதனால தான் வாலிபுரங்களா தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடியை ரொம்ப அழகா வச்சு இல்ல, அந்த பாடி என்ன செய்யுது அதுதான் ஆண்டவர் பிரியப்படுறார். அவர் வெளியில ஒரு அட்ராக்ஷன்ல அவர் ரொம்ப விருப்பப்படுறது இல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அந்த பாடிய ரோமர் 6 படிங்களா, அது அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:19, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் செலுத்துவதுனா என்ன?
உங்கள் மாமிஷ பலவீனம் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாசமாய் பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளை ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளை ஒப்பு கொடுங்கள்.
பாருங்களேன், அதுக்கு விளக்கம் எங்கதான் வருது, என்ன சொல்றாரு, உங்க பாடியை ஜீவ பலியா கொடுக்கணும்னா உங்களுடைய அவயவங்கள், உங்களுடைய கண்ணு, வாய், கை, காலு, சிந்தனை, இது எல்லாத்தையும் முதல்ல எது கொடுத்தீங்க நீங்க? அக்கிரமங்களை செய்யறதுக்கு, பாவத்தை செய்யறதுக்கு நீங்க கொடுத்தது போல் இப்பொழுது நீங்க எது கொடுக்கணும்? நீதிக்கு கொடுக்கணும், பரிசுத்தத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் சொல்றாரு, ஜீவ பலியா ஒப்பு கொடுனா இன்னுமே என் கண்ணு ஆண்டவருக்குரிய காரியங்களை தான் செயல்படும், அந்த மாதிரி பலியா ஒப்பு கொடுங்க. ஒரு போதகர் சொன்னாராம், பழையாடுல அப்பா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடை பிடிச்சிட்டு வரணும், ஆடை பிடிச்சிட்டு வரணும், கோழியை பிடிச்சிட்டு, அதுக்கெல்லாம் விலை கொடுத்து ரொம்ப காஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து அதை பலியா கொடுக்கணும். ஆனா புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா ஆண்டவர் ஒண்ணுமே கேட்கறது இல்லை, நம்ம சுலபமா வந்து சர்ச்சில் உட்காந்து போயிட்டா போதும், ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா இயேசு எல்லாத்தையும் செலுத்திட்டாரு, நான் அதுக்கு சோம்பேறித்தனமா ஒரு தியாகமும் செய்யாம ஒரு பலியும் கொடுக்காம நான் வந்து உட்காந்துட்டு போயிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன். எவ்வளவு ஒரு தப்பான எண்ணம் தெரியுமா அது? ஆண்டவர் புதிய ஏற்பாடுல பலியை எதிர்பார்க்கிறார். வெறும் கையால அவர்கிட்ட வர்றது அவருக்கு விருப்பம் இல்லை. பலி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு நீ செலுத்த வேண்டிய பதி பலி என்ன தெரியுமா? முதலாவது உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவர் கொடுக்கணும். ஜீவ பலியாக கொடுக்கறது ரொம்ப ஈஸி இல்லை தெரியுமா உங்களுக்கு? மாடையாவது பிடிச்சிட்டு வந்து கொடுத்துடலாம், ஒரு கோழியாவது பிடிச்சிட்டு வந்து ஈஸியா கொடுத்துடலாம். நம்மளையே அவர் கேட்கிறார், ஜீவ பலியாக அவர் கேட்கிறார். அதான் பவுலோட இடத்துல 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை நான் ஐ பீட் மை பாடி அண்ட் பிரிங் இட் டு சப்மிஷன். அதாவது என்னுடைய சரீரத்தை அடக்கி உடக்கி நான் கண்ட்ரோல்ல வச்சு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு நான் வச்சிருக்கிறேன். என் கண்கள், என் கை, காலு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக கொடுக்கறதுனா பலினா என்ன தெரியுங்களா? பலினா இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை இருக்கு. பலினா நம்ம என்னவோ ஏதோ எடுத்து கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிறோம், இல்ல, சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா தியாகங்க தெரியுமா? தியாகம்னா அது நமக்கு ரொம்ப காஸ்ட் ஆகணும். ஏதோ ஒரு சில்லற எடுத்து கொடுத்துறது அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் விலை ஆகுறது இல்லை, ரொம்ப நமக்கு இஷ்டமாக இருக்கணும், ரொம்ப நமக்கு காஸ்ட்லியாக இருக்கணும். இந்த பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு நம்ம கொடுக்கற பலி என்ன பலி? சில்லறையா கொடுக்க போறோம். ஒரு பிச்சைக்கார வரான், என் கார்ல ஒரு 10 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் அது கொடுக்கறது ஒரு பெரிய பலியா? ஆண்டவருக்கு அந்த மாதிரி பலியா கொடுக்க போறோம் நம்ம? இல்ல, பலினா அது எனக்கு காஸ்ட் ஆகணும். ஜீவ பலியா அவர் கேட்கிறார், செத்த பலியா அவர் கேட்கல. செத்த பலியினா என்ன தெரியுமா? இப்படி சில்லறையை தூக்கி போடுறதுதான், என்னால மிஞ்சி இருக்கிறத கடவுளுக்கு தூக்கி போடுறது, அது செத்த பலி. அவரு அதை கேட்கல. He's asking a living sacrifice. எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ்? அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். நம்ம பாடியை ஒடுக்கி, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். எப்படிப்பட்ட ஜீவ பலி தான்? ஒரு உதாரணம், ஆபிராம் கொடுத்த பலி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆபிராம் கிட்ட, ஆபிராமே ஆபிராமே சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு 100 வருஷம் மனுஷன் எந்திரிக்கிறார். தாத்தா என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற ஒரே புள்ளைய எடுத்துட்டு வந்து எனக்கு பலியா கொடு. என்ன சொன்னாரு? எப்படி இருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்களேன். வேற என்னன்னா கொடுத்துருவேன், என் சொத்தை கேட்டாலும் கொடுத்துருவேன், எனக்கும் என் மனைவிக்கும் 100 வருஷத்துல ஆறுதலா எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை கேட்கிறாரு. என்ன செஞ்சாரு? போய் வெட்ட போயிட்டார், மனுஷன் வெட்டவே போயிட்டார். அதாங்க ஜீவ பலி. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் பாவ ஆசைகள்ல ஓடுது, உலக ஆசைகள்ல ஓடுது, அதை பார்க்கணும்னு ஏங்குது. ஐ சாக்ரிஃபைஸ் இட் டு யூ. உனக்காக நான் கொடுக்குறேன். ஒரு மனுஷன் சொன்னான், ஒரு பப்புக்கு எங்கேயோ போயிட்டாராம், காஸ்பல் சொல்லணும்னு போய் டான்ஸ் பப்பில், அவருக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே, வா என் கூட டான்ஸ் ஆடு. என் கூட ஏன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு கேட்டாராம். இல்லைம்மா எனக்கு கால் இல்லை, நான் டான்ஸ் ஆட முடியாது. என்ன கால் இல்லைன்ற? இல்லை, என் காலை ஐ ஹவ் கிவன் இட் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு காட், நான் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா. அது மாதிரிங்க கடவுளுக்கு கொடுத்துறது நம்மளையே, நம்மளுடைய முழுமையை கடவுளுக்கு கொடுத்துருது. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். அதான் ஜீவ பலி, ஜீவ பலி. அதை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ஈஸி இல்லை, அது ரொம்ப கஷ்டம்தான். டோட்டல் கமிட்மெண்ட்டை பற்றி அவர் பேசுகிறாரு, முழுமையான கமிட்மெண்ட்டை பற்றி அவர் பேசுகிறார். சாதாரணப்பட்டது இல்லை. அதுதான் அங்கே ரோமர்ல என்ன சொல்லுது, ஒரு இதுவே நீங்கள் செலுத்தக்கூடிய புத்தி உள்ள, இங்கிலீஷ்ல என்ன தெரியுங்களா, ரீசனபிள் சாக்ரிஃபைஸ். ஏன்னா கடவுள் இவ்வளோ பெரிய இறக்கம், தயவு, கிருபை உனக்கு காமிச்சிருக்கும் போது, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை உனக்கு கொடுத்துருக்கும் போது, நியாயமானி செய்யக்கூடிய ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, சொர்ணம் இருந்துச்சுன்னா, நீ செய்ய வேண்டிய கடமை இதுதான் அங்கே சொல்லப்படுது. உன்னையே நீ கொடுக்கக்கூடாது இவ்வளோ பெரிய தேவனுக்கு, இவ்வளோ பெரிய இறக்கங்களை காமிச்ச தேவனுக்கு உன்னை கொடுக்கக்கூடாது. நியாயமான விலங்கு இது அப்படின்ற மாதிரி நியாயமான நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனா நம்ம விசுவாசத்திலயும் கடின இருதயத்திலும் எப்படி ஆயிடுறோம்? மல்கியால அவங்க சொல்றாங்க, ஒரு வசனம் படிங்களா, மல்கியா 1:6 படிங்களா. கடைசி புக் பழைய ஏற்பாடுல,
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை
கேட்கிறார்.
உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உண்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்கிறதுனாலேயே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் அசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே.
பாருங்களே என்ன சொல்றாரு, பிதாக்கு பிள்ளைங்க மரியாதை கொடுக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடிலாம் பயங்கரமா பேசுற ஒரு கழுதைக்கு கூட எஜமானன் யாருன்னு தெரியும். நான் பிதாவானா எனக்கு கொடுக்குற மரியாதை எங்கே? என்னை ஏன் இப்படி அசட்டை பண்றீங்க? என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? எங்க அவமானப்படுத்தணும் உண்மை? என்ன கேவலப்படுத்திட்டோம் உண்மை? நீங்க கொடுக்குற பலி எப்படி இருக்கு? நீங்க கொடுக்குற பலி ஜீவ பலியாக, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நான் உங்களுக்கு செஞ்சிருக்கும் போது ஜீவ பலியா உங்களை கேட்கிறேன். உங்க கண்களை பரிசுத்தமா வைத்து, உங்க கைகளை பரிசுத்தமா வச்சு, கால்களை வாய பரிசுத்தமா வச்சு எனக்கு படைக்கணும்னு நான் வந்து கேட்கிறேன் உங்களை. ஆனா அசுத்தத்தையா வந்து படைக்கிறீங்க எனக்கு? அசிங்கத்தையா வந்து படைக்கிறீங்க எனக்கு? அதுன்னு திட்டுறாரு அங்க பார்த்து, புரியுதுங்களா? திட்டி அவங்களை சபிக்கிறாருன்னு கூட பாக்குறோம். அதனால இது டோட்டல் கமிட்மெண்ட், டோட்டல் கமிட்மெண்ட்டை பத்தி அவர் பேசுறாரு. இது வந்து எல்லாருக்கும் இல்ல, ஒன்னு தெரிஞ்சுக்கணும். தேவன் செய்த பெரிதான கிருபைகளை, இரக்கங்களை பார்த்து மனது பொங்கி போய் நன்றியால நிறைந்து, இந்த கர்த்தருக்கு நான் என்ன பதில் கொடுப்பேன்னு ஏங்குதே ஒரு இருதயம், அதுக்கு தான் சொல்றாரு உன்னையே படை, உன்னையே படை. அது ரெடியா இருக்கும் கொடுக்கறதுக்கு, மத்தவங்களுக்கு இல்ல இது. சரி, முதலாவது பார்ப்போம். முதலாவது பலி, ஆவிக்குரிய பிரியமான பலி வந்து நம்முடைய சரீரங்களை நாம் படைப்பது. இரண்டாவதாக என்ன பார்ப்போம், எபிரேயர் படிங்களா, எபிரேயர் 13:15. இரண்டாவதாக அவர் கேட்கிற பலி,
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின்
கனியாகிய ஸ்தோத்திர பலி இல்லைங்களா, அவர் நாமத்தை துணி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அது எப்ப செலுத்தணும்? எப்பொழுதும், கண்டினியூலி. அது எப்படி செலுத்தணும்? அவர் மூலமாய். பாருங்களேன், பேதுரு சொல்ற மாதிரி எங்கேயும் வருது. இது வந்து பழைய பாடல நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து சகல விதமான பாவ பரிகார பலியை செலுத்தி இருந்தாலும் நம்ம நன்றி பலியை செலுத்தும்படிக்கு நமக்கு தேவன் இங்க சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம செலுத்துற பலி வந்து இயேசு கிறிஸ்து செஞ்ச பலிக்கு ஒரு சேர்க்கிற மாதிரி இல்லை, அது ஒரு பெரிய தேவ தூஷணம் அப்படி இல்லை. இட்ஸ் அ கிராட்டிடியூட், ஒரு பதில் கொடுக்கற மாதிரி நம்ம செலுத்துறோம். ஏன், அவர் செஞ்ச இரக்கங்களுக்காக. அவர் நம்மளுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார், நமக்காக அவர் மரித்தார், அவருடைய நீதியை நமக்கு சுமத்தினார், அவருடைய நீதியை நம்ம அக்கௌண்ட்ல போட்டு பிதாக்கு முன்பதாக நம்மளுடைய நீதிமானா நிக்க வச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய பலி எப்படி, மிருகங்களை இல்ல ஜீவ பலியை நாம் செலுத்த வேண்டும். இத ஒரு இவங்க சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, என்ன, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி அது எப்ப செய்யணும், கண்டினியூஸா. அதாவது இது வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கிறவர்களா நாம் இருக்கணும். வெறும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் இல்லை, மண்டே டியூஸ்டே எப்பொழுதும் பாருங்களேன், எப்பொழுதும் ஆல்வேஸ், முழு வாழ்க்கையே பாதிக்கிறதா இருக்கணும். நான் வாழுகிறது ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு வாழுகிறவனா நான் இருக்கணும். அது எப்படி தெரியும், நான் நன்றி உள்ள இதயத்தோடு வாழுகிறேனான்றத இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இல்லைங்களா. நம்ம வாயில எப்பப்பாரு கடவுளுக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறதா, அதுதான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இரண்டாவதாக, நீங்கள் எப்பொழுதும் அவர் மூலமாய் செலுத்த வேண்டும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் இதுல எப்பொழுதும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிற ஒரு ஜனங்களாக நம்மளை எதிர்பார்க்கிறார், நன்றி செலுத்துகிற ஜனங்களாக நம்மளை எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், நம்ம இப்படி இருக்கிறோமா, நம்மளை கேட்டு பார்க்கணும். எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். நம்ம இப்படி இருக்கிறோமா, இது கூட அவ்வளோ ஈஸி இல்லை, யோசிச்சு பாருங்களேன். இதுவும் ஈஸியா, இட் வில் காஸ்டஸ், அதான் சொல்லுவாங்க, இட் வில் காஸ்டஸ், நாட் ஈஸி, நாட் ஈஸி. ஏன், எவ்வளோ புலம்புற மக்கள் நம்ம, எப்போ பாரு உதடுகளின் கனியாகிய புலம்புதலின் கனி இப்போதான் இருக்குது. இருதயம் எப்படி இருக்குதோ வாயில தெரியுது, புலம்புறது எப்ப பாரு, கம்ப்ளைண்ட் எப்ப பாரு, கிரம்பிளிங்கு, பிட்டர்னஸ் தான் வாயில இருக்கு. இதுக்காக அவங்கள ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்து இறக்கங்களை செஞ்சு வைக்கணும். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்ப பாரு, காலையில எந்திரிச்சதுல இருந்து, காலையில எந்திரிச்சு ஆண்டவர் என்ன வாயில இருக்கணும், புலம்பு, ஐயோ ஒரு இன்னொரு நாள் வந்துச்சே, ஸ்தோத்திரம், தேங்க்ஸ். நைட்டு தூங்கும் போது கடைசியில வாயில என்ன இருக்கணும், தேங்க்ஸ், ஸ்தோத்திரம் இருக்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை துதிப்பேன்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கணுங்க. எப்படி இருக்கும், நமக்கு கஷ்டம் தான், இது ஈஸி இல்லை. ஏன்னா வாழ்க்கையில மேல கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் கஷ்டங்கள் நமக்கு வருது, வாழ்க்கையில மேல போகுது, கீழே வருது, சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது. நம்ம எப்படி அதுக்கு பதில் கொடுக்கிறோம், சோர்ந்து போயிடும், நம்மளே நம்மளை செல்ஃப் பிட்டின்னு வாங்க, நம்மளே ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையேன்னு சோர்ந்து போய் புலம்புறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் பலியாக செலுத்த வேண்டியது, உங்களை செலுத்தணும். ரெண்டாவதாக, ஆசாரியர்களாக நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் உதடுகளின் கனியில் எப்பொழுதும் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறார், எப்பவும் நன்றி இருக்கணும். யோபுக்கு சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை தான், சொல்லும் போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு செலுத்தவே முடிய மாட்டேங்குது. ஆனால் யோபு மாதிரி நமக்கு இருக்க சொல்கிறார். யோபுக்கு என்ன ஆனாச்சு, அவர் என்ன சொன்னார், கஷ்டங்கள் வரும்போது கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கிட்டார், புலம்புனாரா, கிரம்பல் பண்ணாரா, இல்லை, அவருங்க நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதுதான் ஜீவ பலி, வாய் வாய்களின் உதடுகளின் ஜீவ பலி. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும், இன்ஸ்டிங்க்டிவா நம்ம வாயில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இருக்கணும், கான்ஸ்டண்டா கடவுளுடைய இரக்கங்களை குறித்து உணர்வு நமக்கு இருக்கணும். அப்பதான் அப்படி இருக்க முடியும், அப்படித்தான் இருக்க முடியும். பாருங்களேன், நம்ம இப்படி அதனால எப்படி ஆரம்பிச்சிடக்கூடாது, இதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் இருக்கணும்னா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்தோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இங்க சொல்லல, அவருடைய நாமத்தை துதிக்கிற, பாருங்களேன், அதுல அப்படிதான் வருது. நாமத்தைனா முதலாவது ஸ்தோத்திரம்னா கடவுள் யார் என்பதை நம்ம துதிக்கணும். அவர் நாமம்னா அவரு, அவரை துதிக்கணும். ஆண்டவரே நீர் எவ்வளவு பரிசுத்தர், நீர் எவ்வளவு அன்புள்ளவர், அவருடைய கேரக்டர் நம்ம துதிக்கணும். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சொல்றதுல ஒண்ணும் இல்லை. யுவர் சோ கிரேட், நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு நன்றினா இதான். இது ரெண்டு காரியம் இருக்கு. கடவுள் யார் என்பதை நினைச்சு அவருடைய குணாதிசயங்களை துதிக்கிறது, ரெண்டாவது அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அவருடைய கிரியைகளை பார்த்து துதிக்கிறது தான் ஸ்தோத்திரம் பலி. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் யார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார். அதுக்கு நமக்கு பைபிளை படிச்சா தான் அது முடியும் இல்லைங்களா. அவர் யாருன்றதே பைபிள் தான் நமக்கு சொல்லி தருது. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அவருடைய மீட்பின் கிரியைகள் பைபிள் தான் நமக்கு சொல்லி தருது. ரெண்டாவதாக வாய்களின் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை பார்க்கிறோம். மூணாவதாக பார்ப்போமே அதே எபிரேயர் 13:16 அடுத்த வசனம் படிங்களா. ரெண்டாவதாக மூணாவதாக முதலாவது நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணும். அப்படி கொடுத்துருக்கிறோமான்றதுக்கு அடையாளம் எங்க தெரியும், வாயில எப்பப்பாரு ஸ்தோத்திர பலி இருக்கும். Have we given ourselves as a living sacrifice to God? அதுக்கு எவிடன்ஸ் எப்படி தெரியும், முதல்ல வாயில தெரியும் எப்பப்பாரு தேங்க்ஃபுல்னஸ் டு காட். ரெண்டாவது எப்படி தெரியும்னா நன்மை செய்யவும், டூயிங் குட். அப்படின்னா என்ன, மற்றவங்களுக்கு உதவின்னு இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நன்மை செய்கிற குணம், அது ஒரு பலி. அது படிங்களா, அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு, நன்மை
அன்றியும் நன்மை செய்யவோ தானம் தர்மம் பண்ணவோ மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்.
நன்மை செய்யவும், நன்மை செய்ய கடவுளை கனம் செய்கிற காரியங்கள், சகோதரங்களுக்கு நன்மை செய்யறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, பாரத்தில் இருக்கிறவங்களுடைய பாரத்தை நம்ம சுமக்கிறது, அவங்களுக்காக ஜெபம் பண்றது, மற்றவங்களுக்கு நன்மை செய்யறத பத்தி இது பேசுது. உங்களுக்கு தெரியுமா, பாருங்களேன் ரெண்டு காரியம் கத்தாங்க. ஒன்னு ஆல்வேஸ் தேங்கிங் காட், கடவுளுக்கு நன்றி உள்ள இருதயம். ரெண்டாவது மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது. இதுலயே சகல நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசியும் அடங்கி இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஏன், ரெண்டு முக்கியமான பிரதான கற்பனைகள் என்ன, தேவனை அன்பு செய், மற்றது உன்னுடைய பிறனை அன்பு செய். பாருங்களேன் இது ரெண்டும் வந்துடல. இத எப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு நீ வாழ வேண்டும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவனாக நீ இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இதுல வந்துருது பாருங்களேன், எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. அதனோடு அதோடு சேர்த்து தான தர்மம் செய்யவும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு,
16
பாருங்களேன். தான தர்மம்னு வந்தாலும் மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது. என்ன ஷேர் பண்ணிக்கிறது, நம்முடைய பொருட்களையோ, நம்முடைய வசதிகளையோ, நமக்கு இருக்கிற காரியங்களையோ ஷேர் பண்ணிக்கிறது. சபை ஊழியத்துக்காக ஷேர் பண்றது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம பொருட்களை தாராளமா ஷேர் பண்றது, அது தேவனுக்கு ஏற்ற பலி. அது ரொம்ப ஈஸியா கொடுத்துட முடியுமா நம்மனால, இல்ல. இதில் காஸ்டஸ் இதெல்லாம் காஸ்ட் ஆகும். அதெல்லாம் அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபிஷியல் கிவிங். எப்படிங்க நான் கொடுக்கறது, எனக்கே இங்க விடிய மாட்டேன், சம்பாதிக்கிறது நான் சாப்பிட்றதுக்கே சரி சரியா இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அதுதான் ஜீவ பலியா, ஒரு நல்ல உக்கரான காரணம். நீ வாழ கத்துக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில எப்போ நீ இருக்க கத்துக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. அப்படி வாழ்றதுதாங்க ஜீவ பலி. முதலாவது என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீதியான காரியங்களே என்னுடைய அவயவங்கள் செய்வதற்காக நான் ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக எப்போ என் வாயில உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பவும் இருக்கணும். மூணாவதாக மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுலயோ தான தர்மம், ஜெனரஸா மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஒரு மனிதனாக நான் இருக்கணும். இது தாங்க கடவுளுக்கு வேதம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் என்ன சொல்லுது தேவனுக்கு, அதே 16 வசனத்துல உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பழைய பாடல வந்து கடவுள் பிரியமா இருக்கிறாருன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவர் மிருகங்கள் மேல பிரியமா இல்ல, கோடி 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 மிருகங்களா எடுத்துட்டு வந்து அடிப்பாங்க, எத்தனை செலவு பண்ணி அடிப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் கடவுள் அது மேல பிரியமா இல்ல. ஆனா இந்த வசனத்துல யெகோவா நான் எதுல பிரியமா இருக்கிறேன்னு நான் சொல்றேன். எந்த மனுஷனை பார்த்து அவன் வாழ்க்கைய பார்த்து என் முகத்துல ஸ்மைல் வரும், எந்த மகத்தின பார்த்து என்ன ரொம்ப மெச்சத்துக்கிற உன்னை பார்த்து உன் பலி எனக்கு சுகந்த வாசனையா இருக்குன்னு எந்த மனுஷனை பார்த்து சொல்ல போறாரு தெரியுமா. இப்படி வாழ்ற மனுஷன் தான், இப்படி வாழ்ற மனுஷன் தான். பாருங்களேன் தான தர்மம் செய்கிறவன், தான தர்மம். மற்றவங்களுக்கு இதை பற்றி நம்ம பார்க்கணும். ரொம்ப நான் இதை படிச்சுட்டு என்ன கொடுத்தே ரொம்ப அஷேம்டாக இருந்தேன், ரொம்ப வெக்கமாக இருந்தேன். மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும், தான தர்மம் செய்யணும், அது சாக்ரிஃபைஸ் தானே. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும், வாழ்க்கையை எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். கடவுளுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம், சில மனிதர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க தெரியுங்களா? ஒரு பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய பணக்காரன், ஊர்லேயே பணக்காரன், அவன் வந்து எப்போ பாரு தேர்ட் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுவான். அவர் கேட்பாங்களாம், ஏங்க எப்போ பாரு தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அவர் கொடுத்த பதில் வந்து, ஏன்னா ஃபோர்த் கிளாஸ் இல்லை அதனால தான் தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறேன். என்னையா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப வசதி இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படி வாழ்கிறாங்க? ஏன்னா தான தர்மத்தில் அவங்க முன்னே நிற்கணும்னு பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு அப்படித்தான் நானும் ஒரு சில நேரங்கள் இருக்க பார்க்குறேன்னா பர்ஃபெக்டாகவே இல்லை. சில டைமில் நம்ம காரியங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்னு கூட சொல்லுவாங்க, ஐயோ கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் என்னுடைய காரியங்கள்லாம் நான் எப்பவும் ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் போயிடக்கூடாது, எப்பவும் மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நான் ஒருபோதும் வந்துடக்கூடாது. அதனால நான் வாழ்றது ரொம்ப உக்கரான காரணம் நான் வாழப்போகிறேன் அப்படின்னு நம்ம வாழணுங்க. இன்னொரு கதை கூட நான் படித்தேன், ஒரு 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 ஃபாரின் மிஷினரி வந்து ஒரு கிராமத்துக்கு வந்திருந்தாராம். அந்த கிராமத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு அந்த உழவர், அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஏன் யோக்குன்னுவாங்க இல்லைங்களா, அந்த கட்டை போட்டுக்கிட்டு உழவுறது. ஒரு சின்ன பையன் அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு தாத்தா ஒரு இது மேல வச்சுக்கிட்டு அதை தள்ளிட்டு போயிட்டு இருந்தாராம். அதை பார்த்து அந்த ஃபாரினர் வந்து அதை பார்த்துட்டு, என்ன பாவம் ரொம்ப ஏழை போல, அவங்க ரொம்ப ஏழை போல, இப்படி போயிட்டு இருக்கிறாங்களேன்னு பாவம் ரொம்ப பார்த்து பேஜார் பட்டாராம். ஐயோ இப்படி போயிட்டு இருக்கிறாங்களேன்னு. ஆனால் அந்த அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாராம், ஐயா அவங்க அவங்களுக்கு ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு இந்த சர்ச்சில் அவங்க போகிற சர்ச்சில் இன்னொரு சர்ச்சுக்கு அவங்க போய் மினிஷினரி பண்ணி பிளான்ட் பண்ணணும்னு சபையில் எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, இவங்ககிட்ட காசே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே மாடை வித்துட்டாங்க. மாடை வித்துட்டு எடுத்துகிட்டு போய் அந்த காசை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த தாத்தா அந்த மாடு பதில் அந்த குச்சியை வச்சுக்கிட்டு உழவிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன இருக்குது? நம்ம பாருங்களேன், நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்களேன். வேறு சாக்ரிஃபைஸ், தான தர்மம் எங்க, தேவனுக்கு பிரியமான பலிகள் நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கு? நான் என்ன பார்த்துருவேன், ரொம்ப வெக்கத்தா பட்டேன். எங்க இருக்குது இது? நம்ம சாக்ரிஃபிஷியலா நம்ம வாழணுங்க. அதுக்கு தான் இதுவே தேவனுக்கு பிரியமான பலிகள். நம்ம சபையிலையும் நியூசிலாண்டில் ஒருத்தர் இருக்கார், பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன், ரொம்ப ஏழ்மையா வாழ்றது, ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக வாழ்கிறது. பார்த்தா பெரிய பப்ளிஷிங் புக்கு வச்சுருக்கிறாரு. அவர்னால தான் உலகமெங்கும் புக்ஸ் எல்லாம் போகுது, கிறிஸ்தவ புக்ஸ். அவர் பணம்லாம் அதில் தான் போகுது. நம்ம எங்கே தேவனுக்கு பிரியமான சாக்ரிஃபைசஸ் அதெல்லாம் அப்படி நம்ம இருக்கிறோமா பாருங்களேன். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆவிக்குரிய பலிகள் முழு புதிய ஏற்பாடில் நான் இந்த யெகோவா தன்னுடைய தனக்கு பிரியமான பலிகள் எதுன்னு, பழைய ஏற்பாடுலாம் எந்த பலிகளும் பிரியமாக இல்லாத தேவன் இங்கே புதிய ஏற்பாடில் சொல்கிறார். அவர் எதுல பிரியமா இருக்கிறார், எதுல சந்தோஷப்படுறாருன்னு சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு, இதுதான்ப்பா, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்க்கும் போது, எப்படி எனக்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து தன்னுடைய உதடில் உதடில் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பவோ இருந்துகிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்து தான தர்மம் செய்கிறவனை பார்க்கும்போது நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம செலுத்தும் போது என்ன கூட நடக்கு தெரியுமா? பிதா வந்து இயேசுவை பார்த்து இந்த உலகத்துல, இவர் என் நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படி சொல்ல முடியுங்க. இப்படி வாழும் போது இதுவே பாருங்களேன், அந்த வசனம் ரொம்ப அருமையா வருது படிங்களா. இதுவே தேவனுக்கு இப்படிப்பட்ட பலிகள் மேல தான் தேவன் பிரியமா இருக்கிறாரு. வெறும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ரெண்டு ஸ்தோத்திரத்தை ஜபத்தை அடிச்சுட்டு போறதுல தேவன் பிரியமா இல்லை. ஜீவ பலிகளாய் நாம் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட பலிகள் மேலேயே தேவன் பிரியமா இருக்கிறார். கடைசியாக இன்னும் ஒன்னே ஒன்று பார்த்து முடிப்போம். ரோமர் 15:16 படிங்களா. தேவனுக்கு ஜீவ பலியாக நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து வாய்களின் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் கொடுத்து நன்றி, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறவர்களா நாம் இருக்கும் போது அதனோட விளைவாக என்ன வருது? 15-16,
தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன்.
15-16 தொடர்ந்து படிங்க.
ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு.
இல்ல, இதுல நான் மேபி ராங்கா நோட் பண்ணிருக்கலாம். ரோமர் 15:16,
சகோதரரே, குலஜாதிக பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசிரியராக இருந்து குலஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக பொறுத்து தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை அதிக தைரியமாக எழுதினேன்.
அந்த பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் ஒரு ஆசாரியன், நான் கடவுளுக்கு பலிய செலுத்துற, என்ன தெரியுமா நான் செலுத்துற பலி? ஆத்துமாக்களை, புறமதஸ்தர் ஆத்துமாக்களை நான் தேவனுக்கு பலியாக செலுத்துறேன். நம்ம எப்பங்க லாஸ்ட் செலுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பலி? ஆண்டவரே, நான் உனக்கு செலுத்தக்கூடிய பலி எப்பேற்பட்டது? நான் ஜீவ பலியா வாழ்ந்திருக்கிறேன், வாய்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியில நான் வாழ்ந்திருக்கிறேன், மற்றவங்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்திருக்கிறேன், அதுல உண்மையா இருந்திருக்கிறேன், அதனோட கனியாக என்னை நீர் பயன்படுத்தி ஒரு சில ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீர், அந்த ஆத்துமாக்களை நான் உனக்கு பலியாக செலுத்துறேன். பாருங்களேன், அதுதான் பவுல் சொல்றார். ஆத்துமாக்களை, இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஆத்துமாக்களை கொண்டு வந்து அந்த ஆத்துமாக்களை நம்ம தேவனுக்கு ஜீவ பலியாக செலுத்தும் படிக்க பவுல் சொல்றார். அப்படிப்பட்ட ஆசாரியனாக நான் இருக்கிறேன். நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன், எப்பங்க நம்மள ஆண்டவர் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து கிட்ட நான் உண்மையா இருக்கிறதுனுடைய அடையாளம், ஜீவ பலியா நான் வாழுகிறதுனுடைய ஒரு அடையாளம் என்ன? என் மூலமா, என்னுடைய சாட்சியின் மூலமா மத்தவங்க இயேசு கிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்கள நான் பலியாக செலுத்துகிறேன். ஆகவே சகோதரர்களே, நாம் ஆசாரியர்கள், ஆசாரியர்களாக நாம் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான பலிகள் என்ன? முதலாவது என்ன பார்த்தோம்? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும் ஜீவ பலியாகவும் செலுத்த வேண்டும். இரண்டாவது, நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும். மூணாவது, நன்மை செய்ய வேண்டும், மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். டூயிங் குட், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நாலாவதாக, தர்ம காரியம் ஷேர் பண்ணி ஜெனரஸா கொடுக்கணும் காரியங்களுக்காக. அஞ்சாவதாக, ஆத்துமாக்களை கொடுக்கணும். நம்ம கேட்டு பார்க்கணும், நம்ம இப்படியா இருக்கிறோம், ஏன் நம்ம இப்படி இல்லை? சில பேர், ஒரு பேர் இருக்கலாம் இப்படி இப்படி மனநிலைமையில, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் இப்படி இருக்கலாம். ஆனா நம்ம ஏன் இப்படி இல்லை? அவங்களுக்கு நம்ம பேசுவோம், ஒரு சில காரியங்களை நான் சொல்ல நினைக்கிறேன். இப்படி ஒரு கண்டினியூஸா ஆண்டவருக்கு ஜீவ பலியா கொடுக்காம பல விதமான பாவ காரியங்கள் சரீரத்துல, எப்ப பாரு புலம்புறது, கிரம்பிளிங்கு, ஸ்தோத்திர பலி இல்லை, ஆத்ம கனிகள் இல்லை, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்னு நான் ரொம்ப என்ன சோதிச்சு சிந்திச்சு பார்த்து என்ன டயக்னோசிஸ் வாங்க. சில வியாதி, சில சிம்டம்ஸ் இருந்துச்சா என்ன டயக்னோசிஸ்னா, ஒரு டயக்னோஸை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம், இதை கவனிச்சுக்கோங்க. நான் முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். என்னன்னு, முதலாவது, இந்த பலிகள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறதுக்கு முன்பதாக அடிப்படையா ஒன்று இருக்கணும். அது இல்லாம இந்த பலிகள் எல்லாம் வராது. ஒருவேளை வந்துச்சுனாலும் அது மேல் பார்வையா பேரளவுக்கு தான் இருக்கும். அடிப்படையா பேசிக்கா ஒன்று இருக்கணும். என்ன அது? சங்கீதம் 51:17. ரொம்ப ஃபவுண்டேஷனல் இது. 51:17,
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும்.
தொடர்ந்து படிங்க.
உமது ரட்சணையின் சந்தோஷத்தை திருப்ப,
51:17,
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே.
கடவுள் என்ன மாதிரி பலிய விரும்புறார், யெகோவா என்ன மாதிரி பலிய விரும்புறார் அப்படின்னா, வெளியில போடுற பாட்டோ டான்ஸோ பேச்சோ ஜபமோ அதெல்லாமே உண்மையான பலியா இருக்கணும்னா அடிப்படையா என்ன கேக்குறாரு தெரியுமா? என்ன கேக்குறாரு? நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம் அப்படி கேக்குறாரு. பாருங்களேன், எல்லா பலிகளை விட அது ரொம்ப அவருக்கு முக்கியமா இருக்கிறது. எல்லா பலிகளை விட எல்லாம் வெளிப்பிரகாரமான பலியில அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. இது இல்லைன்னா பாருங்களேன், நொறுங்குண்ட இருதயம் எந்த அளவுக்கு இது கடவுளுக்கு ரொம்ப விசேஷம்னா, கொஞ்சம் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்த பழைய ஏற்பாடுல எந்த அளவுக்கு விசேஷம்னா, வானம் பூமியை விட ரொம்ப விசேஷமா அவர் பார்க்கறது, ரொம்ப விலைமதிப்பா பார்க்கறது இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை. என்ன மாதிரி இருதயத்தை? நொறுங்குண்ட இருதயத்தை. அது என்னன்னு பார்ப்போம். ஐசாயா 66:1-2 படிங்களா. நொறுங்குண்ட இருதயம், தேவன் எந்த அளவுக்கு அதை மதிக்கிறாரு, அதை ஒப்பற்றதாக சிறந்ததாக அதை பார்க்கிறார். 66:1-2
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு
முதலாவது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலி இப்படிப்பட்ட இருதயத்துல வரணும், நொறுங்குண்ட இருதயத்துல வரணும். ரெண்டாவதாக கடவுள் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இதெல்லாம் என் கை பண்ணுச்சு, ஆனா இதையெல்லாம் நான் பாக்குறது இல்ல, இதெல்லாம் என் கண்ணுக்கு பெருசு இல்ல, இதெல்லாம் மதிப்பே இல்ல. தேடி 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 உலகம் எல்லாம் தேடி அலைஞ்சு நான் தேடுறது எதை தெரியுமா? நொறுங்குண்ட இதயம் உள்ள மனுஷன் எங்க அலைஞ்சு தேடுறாராம், எங்க இருக்கிறான்? ஏன்னா இந்த உலகத்தை விட, பூமியை விட, வானத்தை விட, பரலோகத்தை விட ரொம்ப விசேஷமா அவர் பாக்குறது எதை? நொறுங்குண்ட இதயத்தை பாக்குறாராம். உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? கடவுள் குடியிருக்கிறது அந்த மாதிரி ஒரு இதயத்துக்குள்ள தான். ஐசாயா 57:15 படிங்களா. 57:15 பின்னாடி போனா,
நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமமும் உள்ளவருமாய மகத்துவமும் உன்னதமும் உள்ளவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களுக்கு ஆவியுள்ளிடத்தில்
நான் தான் யெகோவா, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறேன், உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் பண்ணுகிறேன், என்கிட்ட யாருமே வர முடியாத இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன் நான், அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறேன், நான் இன்னும் ஒரு இடத்துல தான் வாசம் பண்றேன், எங்க? ஒருங்குண்ட இதயத்தோடு தான் நான் வாசம் பண்றேன், அவனுக்குள்ளதான் இருக்கிறேன், அவனோடு கூடி இருக்கிறேன், அவன் தான் என்னோடு நடக்கக்கூடியவன். மத்தவங்க எல்லாம் பிஸி, மத்தவங்களுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் இல்ல, ஆனா நான் யாரு கூட வாசம் பண்ணுகிறேன்? நொறுங்குண்ட இருதயம் பாருங்களேன். ஒரு நொறுங்குண்ட இருதயம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். முதலாவது எல்லா பலிகளை விட முதல்ல அவர் என்ன விரும்புறாரு? நொறுங்குண்ட இருதயத்தை விரும்புறாரு. வானம் பூமி எல்லாம் அவருக்கு பெரிய மதிப்பு இல்ல, நொறுங்குண்ட இருதயத்தை தான் தேடி அலைந்து தேடி பாக்குறாரு. மூணாவதாக அவர் வாசம் பண்ணுகிற ஒரே இடம் எங்க? யார் கூட கோஹாபிட்னுவாங்க, யார் கூட ஒட்டி அவர் குடியிருக்கிறாராம்? நொறுங்குண்ட இருதய மனுஷன் கூட தான் குடியிருக்கிறாராம். கடைசியாக வேதம் என்ன சொல்லுது? இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிற மனுஷனுக்காகத்தான். தெரியுமா, இயேசு தன்னுடைய ஊழியத்தை பத்தி லூக்கா 4:18 சொல்றாரு பாருங்களா, எதுக்காக நான் உலக என் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்துக்கு, யாருக்காக அனுப்புனாரு? போகும்போது யார பாத்துக்கன்னு சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறாரு? 4:18 லூக்கா,
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு
பாருங்களேன். போதுமா, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பத்தி அவர் சொல்றாரு. நாலு காரியம் வேதத்தை பரட்டி பார்த்தோம்னா, கடவுள் வந்து இந்த உலகத்திலேயே ஏற்றுக்கொள்ளுகிற பலி நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வர்றதுதான். ரெண்டாவது, கடவுள் இந்த உலகத்தை விட, வானத்தை விட, பூமியை விட ரொம்ப மதிச்சு தேடுறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனைத்தான். அவங்குள்ளத்தான் குடியிருக்கிறேன்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் விடுதலை ஆக்குறது யார? நொறுங்குண்ட இருதயம் உள்ள. நொறுங்குண்ட இருதயம்னா என்ன? அதை நம்ம கேட்கணும் இல்லைங்களா? என்ன நொறுங்குண்ட இருதயம்? தாவீது சொல்றார், கர்த்தாவே நீ ஏற்றுக்கொண்டிருந்த நொறுங்குண்டு தேவன் மாத்திரமே என்றார். என்ன அந்த தாவீது அந்த 51வது சங்கீதத்திலேயே ஒரு வசனத்துல சொல்றாரு, 8வது வசனத்தை, தேவனே என்னுடைய எலும்புகள் நொறுங்கி போயிருச்சு, நொறுங்கி போயிருச்சு. நொறுங்குண்ட இருந்தேம்னா என்ன அப்படின்னா, ஒரு எலும்பு யாருக்காவது உங்களுக்கு நொறுங்கி இருக்குங்களா இல்லையா? யாருக்கும் நொறுங்கில்ல. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு நொறுங்கி போயிடுச்சுன்னா அதுக்கு இருக்கிற வலி என்னன்னு தெரியுமா? ரொம்ப இருக்கும்னா அது தெரியுமா? பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இருதயம் நொறுங்கி போச்சுங்க, இருதயம் நொறுங்கி போச்சு. எப்படி நொறுங்கி போச்சு? இவ்வளோ பெரிய இரக்கங்கள் செய்த தெய்வம், உலகத்தை படைச்சு எனக்கு சகலத்தையும் கொடுத்த தேவன், அவரே உலகத்தையும் படைத்து மனிதர்களுக்கு சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தெய்வம், ஒவ்வொரு மூச்சும் நான் அவர் மேலத்தான் சார்ந்திருக்கணும், இல்லைனா நான் இல்லாம போயிருவேனே. நான் பிறந்த என் தாயின் கற்பத்திலிருந்தே என்னை வடிவமைத்து இந்நாள் வரைக்கும் காத்த தெய்வம் நல்லவர், அவர் தாங்க எனக்கு கொடுத்தது எல்லாமே, அவர் தாங்க கொடுத்துருக்கிறாரு. பராமரிப்புல அவர் தாங்க என்னுடைய வாழ்க்கையெல்லாம் காத்து வந்தார். இன்னைக்கு நான் மூச்சு விடுறேன்னு அவர் தாங்க காரணம். ஆனா அவரை வேதனை படுத்துக்கிற மாதிரி, அவர் அருவறுக்கிற மாதிரி, அவருக்கு விரோதமா எவ்வளவு அசிங்கமா நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? எவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன். நான் செய்யறது அசிங்கம் மாத்திரம் இல்லைங்க, நான் ஏன் அப்படி செய்யறேன்னா நானே அசிங்கமா இருக்கிறதுனால தாங்க நான் அப்படி செய்யறேன். என்னுடைய நம்ம ஒரு சில நேரங்களில் நான் அது செஞ்சுட்டேன் தப்பாயிருச்சு, இது செஞ்சுட்டேன்னு நானே தப்புங்க, நானே கடவுளுக்கு விரோதமா மாறிட்டேன். என் ஆத்மா எவ்வளோ டேமேஜ் ஆயிருச்சு தெரியுமா? பாவம் என்ன எவ்வளோ அசுத்தம் படிச்சிருச்சு தெரியுமா? அசிங்கம் படுத்திருச்சு. இவ்வளோ நல்ல கடவுளுங்க, அவருடைய குளோரி என்னன்னு தெரியுமா? அவருடைய குட்னஸ் என்னன்னு தெரியுமா? ரொம்ப நல்லவருங்க. எனக்காக படைத்து எல்லாத்தையும் கொடுத்த கடவுள், தன்னுடைய குமாரன் என்றும் பாராம அனுப்பி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து இவ்வளோ இரக்கங்களை காமிச்சு என்னை தன்னோடு சேர்த்துக்கணும்னு இவ்வளோ செஞ்சிருக்கிற கடவுளுக்கு முன்னாடி நான் இருக்கிற அசிங்கம் எனக்கு தெரியுமா? நான் செஞ்சது விஷயம் இல்லை, நானே அசிங்கம் தான். என் டேமேஜ் ரிப்பேர், என் ஆத்மா டேமேஜ் ஆயிருச்சு, ரிப்பேராக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன் நான். அந்த உணர்வு என்னுடைய சீரழிவை பார்த்த மனுஷன் அவன், அந்த கடவுளுடைய நன்மை மகிமையை பார்த்த மனுஷன் அவன், பார்த்துட்டு கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற அசிங்கத்தை பார்த்த மனுஷன், கம்பேர் பண்ணி பார்த்து அவன் உடஞ்சி போயிட்டாங்க, நொறுங்கி போயிருச்சான் அவன் இருதயம், உடஞ்சி போயிருக்கிறான் அவன். இஸ் புரோக்கன் மேன். அதான் நொறுங்குண்ட இருதயம். எப்படி நொறுங்கி போச்சு? ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா எவ்வளோ வலி எடுக்கும், அந்த மாதிரி வலி எடுக்குது அவனுக்கு. ஐயோ என்னுடைய அகோரமே, என்னுடைய அசிங்கமே. சோ தாவீது அதை உணர்ந்து தான் அந்த சங்கீதத்தை எழுதுறார், கர்த்தாவே என் தாய் என்னை கற்பத்துல பாவத்துல கற்பம் தரித்தா, நான் செஞ்சது மாத்திரம் தப்பு இல்லப்பா, நானே தப்பு, நான் என் பிறப்பே தப்பு, என் உருவமே தப்பு, என் அசிங்கம் நான் உமக்கு முன்பதாக எவ்வளோ நன்றி இல்லாம உணர்வு இல்லாம எவ்வளோ படைத்த தெய்வத்துக்கு முன்னா நான் இப்படி இருக்கிறேனேன்னு பார்த்து உணர்ந்து அவன் மனசு உடஞ்சி போகுது பாருங்க. அதாங்க நொறுங்கு, எலும்பு உடைஞ்ச மாதிரி உள்ள வலி எடுக்குது அவனுக்கு, கடவுளுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கிறேனேன். அதாங்க நொறுங்குண்டு இருதயம். அப்படிப்பட்டவனை தான் கடவுள் தேடுறார், அப்படிப்பட்ட இருதயத்துல தான் கடவுள் குடியிருக்கிறார். அந்த இருதயம் நமக்கு இருக்குதா? அவ தான் கேட்கணும், ஐயா நான் இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறேன். நம்மளுடைய அசிங்கமே நமக்கு தெரியாத காரணம் என்ன? ஒரு ஊரில் இருந்தாங்களாம், எல்லாருக்கும் கண் தெரியாது, சில பேர் கண் தெரியாது, சில பேர் காது தெரியாது, சில பேர் ஒழுங்காக திக்கி திக்கி தான் பேசுவாங்க, சில எல்லாரும் அசிங்கமாக இருப்பாங்க அந்த ஊரில். அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன் அவங்களுக்கு என்ன நல்லதுன்னே எதுன்னு தெரியாது. ஒரு நாள் ஒரு பரிபூர்ண மனுஷனை பார்த்தோம் நாங்களாம், எல்லாமே நல்லா இருக்கிற மனுஷனை பார்த்த உடனே தான் அவங்களுடைய குறையே அவங்களுக்கு தெரிஞ்சா. நமக்கும் அதே மாதிரி தாங்க, நம்ம எவ்வளோ அசிங்கோனே நமக்கு தெரிய மாட்டேது, எவ்வளோ அவலட்சணோனே தெரிய மாட்டேது, எவ்வளோ நன்றி இல்லாத இருதயம் வச்சிருக்கணும்னே தெரிய மாட்டேது. கடவுளுடைய மகிமையை பார்த்தா தான் நம்ம எவ்வளோ அகோரம்னு நமக்கு தெரியுது, நம்ம எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறோன்னு நமக்கு தெரியுது. அதாங்க நொறுங்குண்ட இருதயம். அந்த இருதயம் நமக்கு இருக்கா? ஒரு பயன்பாடுக்கு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எவ்வளோ அந்த கடவுள் அந்த இருதயத்தை மதிக்கிறாருன்றத பாருங்க. பழைய பாடலை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்தேன், என்ன அந்த இதயத்துல வர பலிகள் தான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு எத்தனை பலிய கொடுத்து நீ என்ன தான் பண்ண, நீ இட் டசன்ட் அக்செப்ட் தோஸ் சாக்ரிஃபைசஸ். ஆயுசெல்லாம் கொடுத்து பாரு, கடவுள் ஏத்துக்கொள்றது இல்லை அந்த பலிகளை. ரெண்டாவது, வானமும் பூமி இதெல்லாம் நான் பார்க்கறதே இல்லை, அது எனக்கு காது பாதப்படி அதுக்கு எனக்கு சிங்காசனம். ஆனா ஊடுருவி தேடி 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 எங்கவன் எங்கவான்னு அலைஞ்சு தேடுறது யாரு தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் எங்க இருக்குது? தேடுறாரா, அவனுக்குள்ளத்தான் நான் வாசம் பண்ணுகிறேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது அவனை கட்டுத்தான் வந்தது. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கிறதா? பாவம் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுமா? பாவம் நம்மளை செத்தவர்களா மாத்திருச்சுங்க. செத்தவர்கள்லாம் என்ன தெரியுமா? உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. மாட்டு தோல்னு வாங்க தெரியுங்களா? மாட்டு தோல்னா ஒரு என்ன கடவுளுடைய இரக்கங்களை பத்தி சொன்னாலும், இவ்வளவு தயவு இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறாரோனா ஒரு உணர்வு இல்லை. கடவுளுடைய நரகத்தை பத்தி சொன்னாலும், ஜட்ஜ்மெண்ட பத்தி சொன்னாலும் அசையறது இல்லை மனுஷன். உட்காந்து ஒரு கல்லு மேல தண்ணி ஊத்து, பாறை கல்லு மேல தண்ணி ஊத்துற மாதிரி உட்காருது. கடவுள் இவ்வளவு பெரிய ஒரு பா நல்லது செஞ்சிருக்காருப்பா இல்லை, எந்திரிக்கிறது இல்லை மனுஷன், அசையறது இல்லை மனுஷன். ஒரு என்ன மிருக தோல்னு வாங்க தெரியுங்களா? அப்படித்தாங்க நம்மள பண்ணிருச்சு. கடவுள் கடவுளை பத்தியே கேர் இல்லை, மூச்சு அவர் கையில இருக்குது அவரை பத்தியே கேர் இல்லை. அப்படி ஆயிருச்சு நம்ம. அதுக்குதான் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அதுக்குத்தான் இருதயத்தின் விருத்த சேதனம் உங்களுக்கு வேணும்னு. இருதயத்தின் விருத்த சேதனம், விருத்த சேதனம்னா சர்க்கம்சிஷன், அதாவது அந்த தோலை எடுத்து சென்சிட்டிவ் ஆக்குற மாதிரி உங்க இருதயம் மாட்டு தோலை போத்திக்கிட்டு உணர்வில்லாம இருக்கிறது, அந்த இருதயம் உடைக்கப்படணும். அதுக்குத்தான் என்ன இன்னொரு பேரு, இருதயத்தின் விருத்த சேதம். அது உடைக்கும் போது தான் அதுக்கு உணர்வே வரும். பாடுங்களேன், ஒரு வசனம் படிங்க, உபாகமோ 29. இவரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு பாருங்களேன், உங்களுக்கு என்ன செஞ்சாலும் நீங்க திருந்தாத மக்கள். 29:2
மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை.
பாருங்களேன், இதெல்லாம் பார்த்து ஜனங்க, நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் கர்த்தர் செஞ்சுக்கிறாரு, உணரக்கூடிய இருதயம் உங்களுக்கு இன்னும் இல்லையே. அதுதான் பாருங்களேன், 36 படிங்களா, அதே உபாகமும் எப்படி வரும் அது? இன்னும் உணராத மனுஷருங்களா நீங்க இருக்கீங்களே. 36
உன் தேவனாய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பயங்கர் மேலும் சுமர பண்ணுவார்.
பாருங்களேன், உணர்வில்லாத ஜென்மங்களா நீங்க இருக்கிறீங்களே. இவ்வளோ கர்த்தர் செஞ்ச உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்களே. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யூ நீட் டு பி, உங்க இருதயம் சர்க்கம்சிஷன் ஆகணும், உடையணும். உங்க இருதயம் உடையணும், நொறுங்குண்ட இருதயமா உங்க இருதயம் மாறணும். அப்பத்தாங்க வார்த்தை குத்தம், அப்பத்தாங்க இரக்கங்கள் உணர முடியும். இல்லைனா நம்ம இருதயம் பாவம் நம்மள அப்படி பண்ணிருச்சு, மாட்டு தோலா பண்ணிருச்சு. நம்ம இருதயமே உணராத மனுஷர்களா பயங்கரமா நம்மள பண்ணிருச்சு. பாவத்தின் பாதிப்பு நம்மள மூடர்களா பாவம் பண்ணிருச்சு. பெருமை உள்ளவர்களா, வணங்கா கழுத்துள்ளவர்களா, அடம் பிடிச்சவர்களா, பயம் இல்லாதவர்களா, கடவுளை பத்தியே தப்பான ஐடியாக்களா, பாவத்தை விடாத நேசிக்கிறவர்களா, பரிசுத்தாவியை எதிர்க்கிறவர்களா நம்மள பண்ணி வச்சிருக்கு பாவம். அதுல இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன வேணும்? We need a circumcision. Circumcision of the heart. இருதயம் நொறுங்குண்ட இருதயமா மாறணும். இன்னொரு வசனம் படிங்களா, அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:51 அதுல சொல்றாரு பாருங்களேன், ஸ்தேவான் அவங்கள திட்ட சொல்லும் போது, நீங்கள் பரிசுத்தாவியை ஆயுசெல்லாம் எதிர்க்கிற ஜாதி, நீங்க வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்துல விருத்த சேதனம் பெறாதவங்க, நீங்க
உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
அப்பா அம்மா மாதிரி உங்க பிதாக்களை போல் நீங்களும் இருக்கிறீங்க. இருதயத்தில் விருத்த சேதனம் ஆவாதவர்கள், புரியுதுங்களா? இது என்ன நம்ம பாக்குறோம்? ஒரு இருதயம் வந்து நொறுங்குண்ட இருதயமா மாறினாதான் அது ஒரு பலியாகவே வாழ முடியும், பலியாக வாழ முடியும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? ஒரு நொறுங்குண்ட இருதயமா வாரும்போது தாங்க அவனுக்கு தான் எவ்வளோ தகுதி அற்றவன், தான் எவ்வளோ மோசமானவனே தெரியுது தெரியுங்களா? அந்த கெட்டகுமாரனுக்கு தெரியற மாதிரி அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நான் இன்னுமே உன்னுடைய பையனா சொல்றதுக்கு தகுதி இல்லை, நான் ஒரு வேலைக்காரன், அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதாங்க நன்றி வருது. ஒவ்வொரு நாளும் நான் நரகத்துல இருக்க வேண்டிய மனுஷன் நான் பூமியில இருக்கிறனே, ஒவ்வொரு நைட்டும் நான் தூங்கின பிறகு நரகத்துல இறங்கி போயிடாம காலையில காண வச்சிருக்கிறாரே என் கர்த்தர்னு நன்றி மனுஷனுக்கு எப்போ வருது? அவன் நொறுங்கி போனான் தாங்க. அவன் யாருன்னே அவனுக்கு தெரிஞ்சாதாங்க. அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் இருந்தே நொறுங்கி போயிடறாங்க. எவ்வளோ நல்ல தேவன் காஸ்பல்ல கூப்பிடுறாரு, தேவ வசனத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கறாரு, அதெல்லாம் கற்பாறையில தண்ணி ஊத்துற மாதிரி அவனுக்கு இருக்கிறதுக்கு என்ன கடினப்பட்ட இருதயம். அந்த இருதயம் உடையும் போது ஒவ்வொன்றும் என்ன மதிப்பா பார்ப்பான் தெரியுமா? ஒவ்வொன்றும் அவனுக்கு எவ்வளவு விசேஷமா அவன் தெரியுமா? அவனை ரொம்ப தாழ்மை உள்ளவனா மாத்திடுது. நொறுங்குண்ட இருதயம், ரொம்ப தாழ்மை உள்ளவன், ரொம்ப சென்சிட்டிவா. ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பாங்க அவங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன புள்ள பக்கத்துல ஓடினாலும் ஒரு சென்சிட்டிவ்னஸ், அது நொறுங்குண்ட இருதயம் தாங்க கொடுக்கறது. உணராத இருதயம் இருந்தா நமக்கு அப்படி ஆகவே ஆகாது. பாருங்களேன் இன்னும் கடைசியாக நான் சொல்றேன், இன்னும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வராதவர்கள் ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அறியாதவர்கள், உங்க இருதயம் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். ஒரு கொஞ்சம் கோளாறு மாத்திரம் இல்லை, எவ்வளவு பயங்கரம்னு வேதம் சொல்லுது தெரியுமா? ரொம்ப உணர்வே இல்லாத இருதயம். அது என்னத்தான் கடவுள் செர்மன் கேட்டாலும், எவ்வளோத்தான் அடியா பராமரிப்பில் அடித்தாலும், எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும், எவ்வளோ இரக்கங்களை காமிச்சாலும் திருந்தாது அந்த இருதயம். ரொம்ப அடம் பிடிச்ச இருதயம், தீமைகள் நிறைந்த இருதயம், இருளான இருதயம், நித்தியங்களை குறித்து வஞ்சிக்கிற இருதயம், விசுவாசிக்காத இருதயம், விருத்த சேதனை செய்யப்படாத இருதயம், பரிசுத்தாவியை எதிர்க்கிற இருதயம், உங்க பிதாக்களை போல் பரிசுத்தாவியை எதிர்க்கிற இருதயம், இப்படியே அந்த இருதயத்தில் கண்டினியூ பண்ணால் ரொம்ப டேஞ்சரஸ். அந்த இருதயம் உடையணும். கடவுள் பாவத்தினால பாதிக்கப்பட்ட எல்லா இருதயத்தையும் உடைக்க போறார் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று அது மனம் திரும்புதல்ல இந்த உலகத்தில் உடையணும், நொறுங்கொண்ட இருதயமா மாறணும், இல்லை நரகத்தில் அது உடைய போகுது, பயங்கரமா நித்தியமா உடைய போகுது. நமக்கு நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறதா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இருதயம் இருந்தா தான் கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொள்றார். அப்போதான் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுனால தான் அது முடியுது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்கள் இருதயம் ஒரு டைமில் உடஞ்சிருந்துச்சு இல்லைங்களா? உங்கள் பாவத்தை பார்த்து உடஞ்சிருந்துச்சு. ஆனால் உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாவத்தினால, ஜப ஈன்மையினால, கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தாதனால அந்த இருதயம் திருப்பி கடினமாக மாறிட முடியும், உணர்வில்லாத இருதயமாக மாறிட முடியும். அப்படிப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு எந்த பலியை செலுத்தினாலும் தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்லை. உங்க இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருக்கான்னு உங்களை சோதிச்சு பாருங்க. நொறுங்குண்ட இருதயமா இருந்தா எவ்வளோ நன்மைகள் இருக்கு தெரியுங்களா? நம்ம யோசிச்சுப்பாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று, பாவத்தை பார்த்தா அது நடுங்கும், பாவத்தை பார்த்தா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நொறுங்குண்ட இருதயத்துக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? எப்போ பாரு ஜெபிக்கணும்னு அதுக்கு ஏக்கம் இருக்கும். அப்படி இருக்கா நம்மளுக்கு? ஏன் தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் இல்லை, அதான் காரணம், அடையாளம். இன்னொன்று, சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் பயங்கரமா மனம் திரும்போது. சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் மிகுந்த தேவனோடு எப்பவும் ஐக்கியமா இருக்க பார்க்கும் நொறுங்குண்ட. ஏன்னா அந்த இருதயம் வந்து கடவுள் மேல ஃபுல்லா டிபெண்ட் ஆயிடுதுங்க. ஆண்டவர் இல்லைன்னா நான் இல்லை. உடஞ்சி போன மனுஷன் எப்படி கால் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவான் அவன்? யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணுவான்? மற்றவங்க மேல எப்படி டிபெண்ட் ஆயிடுறான்? அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இருதயம் என்ன உடஞ்சி போச்சுன்னா அப்படித்தாங்க. கடவுள்னா ஒரு நிமிஷமா என்னால இருக்க முடியாது. அவர் இல்லை இல்லை, அந்த மாதிரி இருதயத்தை தான் அவர் தேடுறார். அந்த மாதிரி இருதயம் உங்களுக்கு இருக்கா? நமக்கு இருக்கா? அங்கே தான் கடவுள் குடியிருக்கிறார். அவங்களை குணமாக்குறது தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி இருக்கா நம்ம இருதயத்தை? நம்ம யோசிச்சு பாருங்களேன், நாளெல்லாம் சாப்பிட்றோம், தூங்கிடுறோம், எந்திரிச்சிடுறோம், வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம், கடவுளே நமக்கு தேவையில்லாமல் வாழ்றோமே. ஏன் நொறுங்குண்ட இருதயம் இல்லாததுனால நம்ம கடமைகளை எவ்வளோ தவறுறோம், தேவனுடைய சிக்ஷைகளை நம்ம தவிர்த்துக்கலாம் நொறுங்குண்ட இருதயமாக வாழ்கிற மனிதர்களாக இருந்தோம்னா. எப்படி நான் நொறுங்குண்ட இருதயமா இருக்கிறது, அதை எப்படி நான் பார்த்து மெயின்டைன் பண்றது? முதலாவது நான் எவ்வளோ மோசம்ன்றத மறக்கவே கூடாதுங்க. நான் எவ்வளோ பயங்கரம், கடவுள் என்னை ரட்சித்து தான் இருக்கிறார், பாவத்தை மன்னிச்சு தான் இருக்கிறார். ஆனா என்னுடைய சீரழிவுந்த மனுஷன் அப்படியே தான் இருக்கிறார், என்னுடைய சீரழிவு அப்படியே தான் இருக்கிறது. மோசம் நான், என்னுடைய மோசத்தனத்தை நான் மறக்கவே கூடாது, அவலத்தனத்தை நான் மறக்கவே கூடாது. எவ்வளோ மோசம் நான் செய்யறது மாத்திரம் இல்லை, நானே மோசம்தான். நானே என் தாயின் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தான்ற உணர்வை நம்ம மறக்கவே கூடாது. ரெண்டாவதாக, கடவுளுடைய நல்ல தனத்தை, அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை எப்பொழுதும் நம்ம மனசில் வச்சிருக்கோம். அவர் நல்லவர், நான் எவ்வளோ மோசம், அது ரெண்டும் மனசுல நிற்கும் போது தாங்க நொறுங்குண்ட இருதயமா இருக்கும். கடைசியாக நொறுங்குண்ட இருதயமா எப்படி தெரியுமா இருக்கிறது? இயேசு தாங்க அந்த தேவன். ஒரு நிமிஷம் அவர் மனசை கடினப்படுத்தினார்னா நம்மளாம் என்ன ஆகும் தெரியுமா? அதோகேதி தான், அதோகேதி தான். அவர் சொல்றாரு, நம்ம போன வாரம் பார்த்தோம், பிதாவே இவைகளிலிருந்து என்னை ரட்சியோன்னு நான் சொல்லுவேனா, ஆனா இவைகளுக்காக இதுக்காகவே நான் உலகத்துல வந்தனேன்றார். அவருடைய இருதயத்தை அந்த நேரத்துல கடினப்படுத்தி, இவங்க நியாயமா நரகத்துக்கு தான் போகணும், போகட்டோன்னு நமக்கு விரோதமா அவர் கடினப்படுத்தி நம்மளை விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அவர் இருதயத்தையே நொறுக்கிறதுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரு. தன்னையே சிலுவையில் மரண பரியந்தம் செத்து அவர் செத்து இருதயம் வெடிஞ்சு போய் நொறுங்கி போய் செத்து போயிட்டாருங்க. அந்த மாதிரி நொறுங்கி போய் நம்மளை அன்பு காமிச்சிருக்கிற தேவனுக்கு விரோதமா நம்ம எப்படி இங்க கடினப்படுறது? நம்ம எப்படி இங்க நொறுமுண்டு இருதயம் இல்லாம வாழ்றது? அதை நம்ம எப்பவும் தேவன் நம்ம கொடுக்கட்டும். இன்னும் மனம் திரும்பாதவங்க நீங்க நொறுங்கினா தவிர நீங்க மனம் திரும்புதலே வர முடியாது. கடவுள் உங்க கிட்ட கூட வரமாட்டார், அடிஞ்சுதான் போவீங்க. நான் கிறிஸ்தவர்களா ஆண்டவர்கிட்ட வந்தவங்க நம்ம பலிகளை ஆண்டவர் ஏத்துக்கொள்ளணும்னா அடிப்படையா நமக்கு என்ன இருக்கணும்? அதை விட கடவுள் பெருசா மதிக்கிறது வேற ஒன்றும் இல்லை. தேவன் நமக்கு அப்படி ஒரு இதயத்தை கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க.